முதுகை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் முதல் சனிக்கிழமை கழுகுகள் தினம் கொண்டாடி வருகிறோம். அந்த வகையில் இன்று நமது சிறப்பு நிகழ்ச்சியில் நீலகிரி உதகமண்டலம் அரசு கலைக்கல்லூரி வனவிலங்கு உயிரியல் துறையின் துறை தலைவர் டாக்டர் பா. ராமகிருஷ்ணன் அவர்கள் கழுகுகளை பற்றிய அரிய தகவல்களை வழங்குவதற்காக தற்போது நம்முடன் இணைந்துள்ளார். நேர்கள் அனைவரும் இந்நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலை சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
வணக்கம் சார். என் பேர் வந்து பா. ராமகிருஷ்ணன். நான் வந்து வனவிலங்கு உயிரியல் துறை உலகை அரசு கலைக்கல்லூரியில துறை தலைவராக இருக்கிறேன். நான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா என்னுடைய கேரியர் அப்படி சொல்ல போனா வன விலங்கு உயிரியல்னு சொல்லிட்டு இந்த எம்எஸ்சி வந்து மயிலாடுதுறை ஏவிசி கல்லூரியில படித்தேன். அதுக்கு பிறகு என்னுடைய பிஹெச்டி முனைவர் பட்ட படிப்பும் ஏவிசி கல்லூரி தான் முடித்தேன். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஸ்டியூஷன்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன். சளிமணி சென்டர் ஆகட்டும், பிஎன்ஹெச்எஸ், அப்புறம் டபிள்யூடபிள்யூஎஃப் இந்தியா, ஒயில்ட் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா, நிறைய ஆர்கனைசேஷன் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ கடந்த வந்து 2011 உலக அரசு கல்லூரியில் உதவி பேராசிரியர் வந்து இப்போ இன்றைக்கி வந்து துறை தலைவராக பணியாற்றிட்டு இருக்கேன் சார்.
ஸோ என்னுடைய கரியர் பார்த்தீங்கன்னா வனவிலங்குகளை பற்றி வனவிலங்குகளை பற்றி ஆராய்ச்சியை கிட்டத்தட்ட வந்து 23 ஆண்டுகளாக பண்ணிகிட்டு இருக்கேன். பொதுவாக வந்து அதிகமாக என்னுடைய ஆராய்ச்சின்னு சொல்லப்போனா யானைகளை பற்றி தான். யானைகளை பற்றி பெரிய அளவு கிட்டத்தட்ட 10-13 ஆண்டுகள் யானைகளை பற்றியுமே ஆராய்ச்சி தான். அந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ணும்போது தான் ஒரு தருணத்தில் திடீர்னு பார்த்தா ஒரு யானை இறப்பு பகுதிக்கு போகிறோம். யானை இறப்பு பகுதியில் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த பிணந்தினி கழுகுன்னு சொல்லக்கூடிய கழுகுகள் வந்து நிறைய அந்த யானை இறந்த உடம்பை சாப்பிட்டுட்டு இருந்தது. ஸோ அந்த அந்த யானையை நாங்கள் ஆக்சுவலாக போஸ்ட்மார்டம் பண்ண போகிறோம். அந்த இதில் ஒரு அறிவியல் பூர்வமான சில விஷயங்களை பார்க்க போகும்போது தான் கழுகுகளை பார்த்தோடனே நாங்கள் அப்புறம் யோசித்தோம், இவ்வளோ கழுகுகள் இருக்கே, கழுகுகள்லாம் இல்லைன்னுலாம் நிறைய சொல்லிட்டு இருக்காங்களே, நீலகிரி மாவட்டத்தில் இவ்வளோ கழுகு இருக்குன்னு சொல்லிட்டு சத்தியமாக வனப்பகுதி தான் ஃபஸ்ட்டு பார்த்தோம். என் கூட வந்து அப்போ இருந்தாங்க மாவட்ட வானொலக திரு ராமசுப்ரமணியன் ஐஎஃப்எஸ் அவர்கள். அப்போ அவரும் கேட்டார், என்ன இந்த மாதிரி நிறைய கழுகு இருக்குது யாரும் ஆராய்ச்சி பண்ணாமல் இருக்காங்களே ராமகிருஷ்ணன் கேட்கும்போது தான், சரி ஏன் நாலு கழுகுகளை பற்றி ஆராய்ச்சி பண்ணக்கூடாது, நான் வந்து ஒரு பால்நொட்டிகளை பற்றி ஆராய்ச்சிகள் பண்ணியிருந்தாங்க கூட கழுகுகளை பற்றி பறவைகளை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு பெரிய அளவில் பண்ணலை, இதெல்லாம் கழுகுகளை பற்றி பண்ணுமேன்னு சொல்லிட்டு தான் 2011 இந்த கழுகுகள் ஆராய்ச்சியை தொடங்கினுங்க. ஸோ அப்போ முதல்ல தொடங்கும்போது கழுகுகள்னால் என்ன, அது பெரிய விஷயம்லாம் வந்து ரொம்ப என்னுடைய வனவிலங்கு உயிரினம் படிப்பில் படிச்சிருக்கேன். அதனுடைய அதிகமான ஆழமான ஆய்வு வந்து அப்போ தான் கொண்டு வந்து இருக்க ஆரம்பித்தோம். அப்போ தான் தெரியும் வந்து கழுகுகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு காலத்துலேருந்து இந்தியா முடித்து வந்து அதிக எண்ணிக்கையில் இருந்திருக்கு. இன்னும் கிட்டத்தட்ட சொல்ல போனீங்கன்னா டெல்லி, பாம்பே, கல்கட்டா போன்ற இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனர் ஏர்போர்ட்டில் மிகப்பெரிய ஒரு மேனஸான ஒரு ஏர் ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆகும்போதும் லேண்டிங் ஆகும்போதும் இந்த பிணைமின் கழுகுகள் வந்து ஒரு இடையூறாகவும் கருதப்பட்டிருந்தது. ஒரு கட்டத்தில் வந்து இந்த மாதிரி ஏரோட்ரம்ல வந்து இந்த கழுகுகளுடைய பிரச்சனையை எப்படி தீர்க்கிறது, இங்க வந்து பெரிய தொந்தரவாக இருக்குதே அப்படின்றே ஒரு சில ஆய்வுகள்லாம் பண்ணியிருக்காங்க. எப்படி இந்த கழுகுகள் இனத்தை குறைச்சி இந்த மாதிரி ஏரோட்ராம் விஷயத்தெலாம் வந்து நம்ம ஏர் ஃப்ளைட்டுக்கு தடையில்லாத ஒரு ஏர் ஃப்ளைட் பயணத்தை பண்ணலாம் கூட பண்ணியிருக்காங்க. அப்படி இருந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு இதெல்லாம் வந்து 80s 90s நடந்திருக்க விஷயம். இதெல்லாம் ஒரு 90s மேலே தான் பார்த்தீங்கன்னா கழுகு இனங்கள் வந்து அங்கங்கே நிறைய இறந்து கிடந்தது அங்கங்கே பார்க்க ஆரம்பித்தாங்க. திடீர்னு இறக்குறது, இது வந்து ஒரு கொலோனியல் அனிமல் சொல்லுவாங்க, கூட்டமாக வாழக்கூடிய ஒரு அனிமல். எல்லாமே இப்போ ஒரே ஒரு இறப்பு பிணத்தை சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு அதில் பாதிப்புன்னு சொன்னால் அந்த கூட்டமே இறந்துக்க கூட வாய்ப்பு உள்ளது. அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கழுகுகள் வந்து அங்கங்கே அதிக அளவில் இறந்ததை நோட்டீஸ் பண்ணாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா கழுகுகள் வந்து எவ்வளோ பெரிய இடத்துல எங்கே பார்த்தாலும் ஒரு காக்கா மாதிரி இருந்த கழுகுகள் பார்த்தீங்கன்னா கழுகுகள் பார்க்கறதே ஒரு கஷ்டமாயிடும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா சில இப்போ மும்பையில் போனால் பார்ஸ்னு ஒரு கம்யூனிட்டி மக்கள் இருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க தங்களுடைய மனிதர்கள் இறந்தாங்கன்னு சொன்னாங்க, அவங்கள வந்து என்ன பண்ணாங்க, அந்த கழுகுகளுக்கு தான் போட்டுருவாங்க. அதாவது இந்த உடல் வந்து மக்கள் விட மாட்டாங்க, எரிக்க மாட்டாங்க, கழுகுகள் வந்து சாப்பிடட்டும், கழுகுகள் சாப்பிட்டா அவங்க வந்து அந்த உயிர் வந்து அந்த ஜீவாத்மா வந்து நல்ல இடத்துக்கு போகிற மாதிரி அவங்களுக்கு ஒரு ரிலிஜியன் சார்ந்த ஒரு நம்பிக்கை. ஸோ இப்படிலாம் கழுகுகள் இருந்த காலத்தில் பார்த்தா அந்த பக்க பிணங்களை போட்டு சாப்பிட கழுகுகளே இல்லை. என்னன்னு கேள்வி கேட்கும்போது தான் நிறைய ஆய்வுகள் தேவைப்பட்டது. அப்போ தொடங்கினாங்க. அப்போ ஆய்வுகளை தான் நிறைய கண்டுபிடிக்கும் போது தான் ஃபேக்ஸ்னு ஒரு விஞ்ஞானி வந்து முதன்முறை கண்டுபிடிக்கிறாரு. இது வந்து இந்த ஆடு மாடுகளுக்கு வலி நிவாரணையாக பயன்படுத்தக்கூடிய டைக்ளோஃப்னாக் அப்படி சொல்லக்கூடிய அந்த ஒரு வலி நிவாரணி மருந்து வந்து ஒரு மாட்டுக்கு வைத்தியம் பண்ணுறோம். அந்த ஊசி போட்டு அந்த கழுகு அந்த மாடு இறந்தக்கப்புறம் அந்த அந்த கழு அந்த உணவை சாப்பிடும்போது கழுகுகள் அந்த திசுவில் அந்த டைக்ளோஃப்னாக் மருந்து ட்ரீட்மெண்ட் பண்ணப்பட்ட மாட்டினுடைய கறியின் மூலமாக கழுகுக்கு வந்து கழுகுனுடைய கிட்னி சிஸ்டம் ஃபெயிலியர் ஆகி கழுத்து தொங்கி சாகுது, நெக் டூப்பிங் டிசீஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று கண்டுபிடிச்சாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் தான் இந்தியா முழுக்க என்ன பண்ணி அடிச்சு இந்தியா பாகிஸ்தான் நேபாள் நம்ம அண்டை நாடுகள்லையும் இது போல ஆய்வுகள் பண்ண ஆரம்பித்தா பிரச்சனை தான் தெரிஞ்சு வந்தது. ஸோ அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணாங்கன்னா மத்திய அரசாங்கத்துக்கு அதை கொண்டு போய் அந்த டைக்ளோஃபென் மருந்து இன்னைக்கு தடை செய்யப்பட்டு வந்தாங்க அறிவிச்சிட்டாங்க. இது வந்து பொதுவாக வந்து இந்தியா முழுக்க நினைச்சாங்க, ஆனால் தென்னிந்திய காலங்களில் வந்து அப்படி ஒரு விஷயம் பெருசாக இல்லைங்க. இதெல்லாம் வந்து மத்திய பெரு இந்தியா வரைக்கும் அந்த மாதிரி அந்த டைக்ளோஃபென் எஃபெக்ட் இருந்தாங்க கூட இங்கேயும் எஃபெக்ட் இருந்துக்கலாம், பட் வந்து பெருமளவில் வந்து அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்படுது. தென்னிந்திய காலங்களில் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து கழுகுகளுடைய இழப்பு அப்படின்னு சொல்ல போனீங்கன்னா அது புளி தொடர்ந்து ஒரு மாட்டை அடிச்சிருக்கும், அந்த புளியை பழி வாங்குறதுக்காக அந்த இறந்த மாட்டின் மீது விஷத்தை தழுவிட்டாங்கன்னா அந்த விஷத்தை சாப்பிட்றதுக்கு புளி நைட்டில் தான் வரும், பகலில் இந்த கழுகுகளை சாப்பிடும்போது இறந்து போயிருங்க. ஸோ இங்கே மேக்சிமம் வெஸ்ட் பெங்கால் அப்புறம் சில நேபாள் பகுதியெல்லாம் வந்து கழுந்த கழுகுகள் பார்த்தீங்கன்னா டைக்ளோஃபெனாக்கை விட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து விஷம் தடவிய மாமிசத்தை சாப்பிட்டு தான் நிறைய இறந்துருக்கு. தென்னிந்திய காலங்களே அதுதான். ஸோ இது மாதிரி கழுகுகளுடைய இறப்புக்கான காரணங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான இதான் மேஜராக பக்கம் ரெண்டு காரணங்கள் சொல்லலாம். அது போக அந்த வாழிடம் அழிக்கப்படுதல், ஏற்ற சூழல் சீதோஷம் இல்லாமல் போனது, கிளைமேட் சேஞ்சு, குளோபல் வார்மிங் இவ்வாறு பல விஷயங்கள் அது உள்ள வரும் கொஞ்சமாக வரும்.
ஸோ அது மாதிரி கழுகுகளை பற்றி ஆய்வுகள் நாங்கள் தொடங்கினதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம நீலகிரி உயிர்ச்சூழல் மண்டலத்துக்கு தெற்கே வந்து கழுகுகள் இல்லை அப்படின்னு தான் தெரிஞ்சு வந்தது. அப்படின்னா அந்த கழுகுகள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கழுகுகள் வந்து நம்ம வந்து ஒரு பறவீனத்தில் மிகப்பெரிய ஒரு உயிரினம். இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்துடைய இறக்கை பார்த்தீங்கன்னா ஒரு 1 மீட்டர் 1.5 மீட்டர்லாம் விங்ஸ் ஸ்பேன் இருக்கும். நல்ல ஒரு 8 to 10 கிலோ மேலே 15 கிலோ 20 கிலோ வெயிட்டுக்குள்ள ஒரு பெரிய பறவை. இது ஒரு பார்க்கறதுக்கு பிணந்தினி கழுகு பேர் வச்சா கூட நிறைய தமிழ்களில் பாறு கழுகுகள் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கழுகினங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து 9 வகையான கழுகுகள் இடங்கள் இருக்குது. அதில் தென்னிந்திய கணங்களை பார்த்தீங்கன்னா நமக்கு 4 வகையான கழுகுகள் அதிகமாக இருக்குது. அதில் மிக முக்கியமான வெண்மூது கழுகு, நீண்ட அழகு கழுகு, மஞ்சள் மூக்கு கழுகு, செந்தலை கழுகுன்னு சொல்லுவாங்க. இவை 4 தான் வந்து நம்ம தென்னிந்திய காடுகள் இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சில கழுகுகள் வந்து வட மாவட்டங்கள்லேருந்து ஒரு வின்டர் டைமில் வந்து ஸ்போராடிக் மைக்ரேஷனாக வந்திருக்கு. அதையும் நாங்கள் சில ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. யூரேஷியன் கிரிஃபான், ஹிமாலயன் கிரிஃபான், சினேரியஸ் வல்ச்சர்ன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து மைக்ரேஷனுக்கு வந்ததான் நாங்கள் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கழுகுகள் அப்படி பார்த்தீங்கன்னா என்ன அதனோட முக்கிய பங்கு, ஏன் அந்த கழுகுகள் பாதுகாக்கணும்னு கேட்டிங்கன்னா இப்போ வளர்ந்த வனப்பகுதியில் பார்த்தீங்கன்னா இறந்து போன ஒரு உயிரினத்தை நேச்சுரல் சானிடைஸ் ஒர்க்கர் அப்படின்னா துப்புரவு பணியாளர்களாக ஒரு வனப்பகுதிக்குள்ளே ஒரு யானையே இருக்குதுன்னு சொன்னால் கூட இந்த கழுகினங்களை வந்து ஒரு 10 நாள் 1 வீக் சாப்பிட்டோம்னா ஒரு யானையை கூட காலி பண்ணிடும். ஸோ அந்தளவுக்கு உணவு நிறைய இருக்கும்போது அதிகமாக சாப்பிடக்கூடிய ஒரு உயிரினம் அது. அதே போல் உயிரினம் சாப்பிடும்போது இறந்து போன மக்கி போன புழு வைத்த ஒரு மாமிசத்து வர எல்லா பாக்டீரியா வைரஸையும் தாங்கக்கூடிய ஒரு பண்புகள்லாம் உள்ளது. ஆனால் தான் இது பிணைந்த கழுகுகள் சொல்கிறோம், வனத்தினுடைய துப்புரவு பணியாளர்கள் சொல்கிறோம். ஸோ இவை எல்லாம்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி பார்க்கலாம் நம்ம புதுக்கோட்டை மாவட்டமாக இருக்கலாம், தஞ்சாவூர் மாவட்டமாக இருக்கலாம், இல்லை வந்து அந்த மாதிரி மாவட்டங்கள் நினைக்கிறோம் நமக்கு காவிரி தண்ணியை வருது. காவிரி தண்ணியை பார்த்தா ஒரு நீலகிரி போன்ற காடு மலையெல்லாம் உற்பத்தி ஆகி வருது. ஸோ இந்த மாதிரி பகுதிகளில் ஒரு பெரிய உயிரினம் இறந்து அது ஒரு விஷத்தன்மையாக இருந்து அந்த விஷத்தை தண்ணியில் கலந்துன்னு சொன்னால் தண்ணியை வந்து பயன்படுத்தக்கூடிய அனைத்து மாவட்டங்களும் குடி தண்ணி தானே வருது பயன்பாடு பாதிக்கப்படும். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து எந்த விதமான கிருமிகளுடைய எண்ணிக்கை அதிகமாக பண்ணாமல் இறந்த பொருளை உடனுக்குடன் வந்து சூழலில் சாப்பிட்டு அதனுடைய எலும்பு மட்டும்தான் மிச்சமைக்கக்கூடியது தான் இந்த கழுகுகள். உணவு பழக்கம் பார்த்திங்கன்னா 2 வகையான கழுகுகள் சொல்கிறோம் இல்லையா. முதல்ல எடுத்துகிட்ட அந்த செந்தலை கழுகு தான் வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக வந்து எங்கே பிணம் இறந்துருக்குன்னு கண்டுபிடிக்கிறது. அதுக்கு வந்து அந்தளவுக்கு ஒரு ஸ்மெல்லோட கண்பார்வை ரொம்ப அக்யூரேட்டான ஒரு கழுகு தான் செந்தலை கழுகு. அதுதான் எங்கே வந்து பிணம் இருக்கு, எங்கே வந்து அனிமல் கொண்டு இருக்காங்க, எங்கே அனிமல் இறந்துருக்குன்னு கண்டுபிடிச்சது காட்டில். அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த கழுகுகளுடைய அழகுகள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் ஒரு பிணத்தை குத்தி கிழிச்சு அதை ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ் ஃபீடர்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது இந்த ஃப்ரெஷ்ஷை சாப்பிடக்கூடிய ஒரு இது தான் அந்த செந்தலை கழுகு. அது வந்து ஒரு கார்காசை ஒரு இறந்த இனத்தை ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி கழுகுகள் வந்து அடுத்தது வெண்முது கழுகுகள் நீண்ட அழகு கழுகுகள் வரும். 3 பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க ஒன்றுமே இல்லை வெறும் எலும்பு தான் இருக்குன்னு சொன்னால் எலும்பு மட்டுமே சாப்பிடக்கூடியது தான் அந்த மஞ்சள் மூக்கு கழுகுகள். எலும்பு எடுத்துகிட்டு போய் உடச்சி எலும்பு அப்படியே முழுங்கி சாப்பிடும். இந்த எலும்பு மஜ்ஜையை சாப்பிடக்கூடியது பார்த்தீங்கன்னா இந்த 4 வகையான கழுகுகளும் அதாவது ஃப்ரெஷ் ஃப்ளஷ் இருந்து எலும்பு வரைக்கும் ஒரு வனப்பகுதியில் ஒரு வன உயிரினத்தை சாப்பாடாக சாப்பிட்டுட்டு நம்ம நீட்டான ஒரு சுற்றுச்சூழலை ஏற்படுத்தி கொடுக்குது அந்த கழுகு. இந்த கழுகுகள் இப்போ ஆண் பெண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே கழுகுகளில் ஆண் பெண் கண்டுபிடிப்பது மிக சிரமம். ஏன்னா இது வந்து பார்க்கறது ரெண்டுமே ஆண் பெண் ரெண்டுமே ஒரே மாதிரியாக இருக்கும். எது வச்சா நீங்கள் ஒரு மாதிரியாக இருக்கிற கலர் வச்சுட்டு எந்த கலரும் வித்தியாசம் இருக்காது. ஸோ எது ஆண் எது பெண் கண்டுபிடிக்க முடியாது. சரி, கூட்டில் அடகு கேட்கும்போது கண்டுபிடிக்கும்னா ஆணும் அடகாக்கும் பெண்ணும் அடகாக்கும். பெண்ணும் வந்து உணவு கொண்டாந்து விட்டும் ஆணும் கொண்டாந்து உணவு விட்டும். ஸோ அதனால் இந்த கழுகினங்களை வந்து ஆண் பெண் கண்டுபிடிப்பது மிக சிரமம். அப்புறம் எவ்வளோ வந்து குஞ்சு பொறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக இந்த கழுகினங்கள் வருஷத்துக்கு ஒரு முட்டை தான் வைக்கும். அந்த ஒரு முட்டையை பத்திரமா பாதுகாத்து பொறிச்சு எடுத்துடும், குஞ்சுகளெலாம் பார்த்துடும். அந்த அளவுக்கு சுயதோஷங்களையெல்லாம் பார்த்து கணிச்சு தான் முட்டையை வைக்கும், கூடே கட்டும். ஸோ அது மாதிரி ஒரு முட்டை ரொம்ப ஸ்லோ பிரீடுன்னு நம்ம சொல்லுவோம். திடீர்னு நீங்கள் வச்சிருந்த இன்னைக்கு 200 அடுத்த வருஷம் 400 வந்துருமா 600 வந்துருமா வராது. ஸ்லோ பீடர் சொல்லுவோம், ஃபீடர் ஃபீடர் ஸ்லோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் தன்னை பீரியடுக்கு பண்ணிட்டு வரும். ஸோ ஆகவே ஒரு காலத்தில் ரொம்ப இறந்து போனது வந்து ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் இறந்தாலும் நீ திரும்ப அந்த இனத்தை மீட்டு எடுக்கிறதுக்காக மத்திய அரசும் மாநில அரசும் நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. டைக்ளோஃபெனாக் போன்ற வலி நிவாரணி மருந்துகளை பேன் பண்ணியிருக்காங்க. அது போக கூட கீட்டோப்ரஃபன் ஃபினிக்ஸின் நிறைய மருந்துகளுக்கு அதையும் கொஞ்சம் ரீசெண்டாக பேன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பதிலாக வந்து இந்த மாதிரி பாதிப்பு இல்லாத மெலாக்ஸின்னு சொல்லிட்டு ஒரு ஆல்டர்னேட்டிவ் ட்ரக் வந்து மாடுகளுக்கு பயன்படுத்த சொல்லியிருக்காங்க வலி நிவாரணியாக. ஸோ அது மாதிரி நிறைய திட்டங்கள் வந்து கழுகுகளை மீட்டெடுக்க மத்திய மாநில அரசுகள் வந்து ரொம்ப சிறிய பொறுப்பெடுத்து பண்ணி நிதியை ஒதுக்கி பண்ணிட்டுருக்காங்க. அதோட ஒரு பார்த்தா பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் சில பகுதிகளில் வந்து வல்ச்சருக்கு வந்து கேப்டிவ் பீடிங் சென்டர், செயற்கையில் முட்டையை வச்சு அதை வந்து அடகாக்க வச்சு குஞ்சு பொறிச்சு நேச்சுரல் என்வரான்மெண்ட் விட்டுட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கம் நடந்துட்டுருக்கு. அது போக வல்ச்சர் பாதுகாப்பு திட்டம் அப்படி கொண்டு வந்து சில காடுகளில் அதுக்குண்டான சூழல் அமைப்பு, வல்ச்சர் கூடு கட்டக்கூடிய அந்த மரங்களை பாதுகாப்பது, வல்ச்சருக்கு தேவையான நீர்நிலைகளை ஏற்படுத்தி கொடுப்பது, இது மாதிரி வந்து மத்திய மாநில அரசுகள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் ஆய்வுகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நாங்கள் 10 ஆண்டுகள் ஆய்வு முடிச்சிருக்கோம். இன்னும் வந்து இது ஆய்வு முடிச்சுட்டு நம்ம சொல்ல முடியாது. ஆய்வு என்பது தொடர்ந்து போக வேண்டிய ஒரு விஷயம் எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும். ஸோ இப்போ நாங்கள் வந்து கழுகுகள் எப்போ முட்டை வைக்கும், எந்த மாதத்தில் முட்டை வச்சு, எந்த மாதத்தில் குஞ்சு பொறிச்சு, எந்த மாதத்தில் தன் கூடு கட்டும் அதெல்லாம் சொல்லியிருக்கோம். ஆனால் இன்னும் வந்து நமக்கு தேவையான வேலைகள், எவ்வளோ பகுதி வந்து யானை கழுகுகளுக்கு பாதுகாக்கப்பட்ட பகுதியாக கொண்டு வரணும், இன்னும் கழுகுகள் பாப்புலேஷனை நாங்கள் ஒரு 10 வருஷம் பண்ண பாப்புலேஷன் மானிட்டுருங்க, இன்னும் ஒரு 10 வருஷம் பண்ணணும். அப்போ தான் வந்து 20-25 வருஷம் பண்ணால் தான் இன்றைக்கி கிரிட்டிக்கலி என்டேஞ்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அழிவின் விளிம்பில் உள்ள உயிரினங்களாக இன்றைக்கி இருக்குது. பட்டியல்படுத்தப்படுத்துகிறது கழுகுகள், அழிவின் விளிம்பில் உள்ள உயிரினங்களாக பட்டியல்படுத்தப்பட்டது தான் கழுகுகள். அவைகளெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மீட்டு அழிந்து கொண்டு விலங்குகளை கொண்டு வந்து அப்புறம் சாதாரணமாக பார்க்குற விலங்குகளை கொண்டு வரணும். அதுக்கு எல்லாருடைய பங்கு முக்கியம். அதாவது கல்லூரி மாணவர்களிலிருந்து வனத்துறையும் கூட இணைந்து பொதுமக்கள் எல்லாருமே வந்து அந்த கழுகினங்களை பாதுகாப்பதற்கு ஒவ்வொரு ஆய்வுகளிலும் மக்களுடைய பங்கு முக்கியம். முக்கியமாக இன்றைக்கி வந்து கழுகுகள் வாழக்கூடிய வனப்பகுதியில் உள்ள அந்த ட்ரைபல்ஸ் ஆதிவாசி மக்களுக்கெல்லாம் நிறைய புரிய வச்சுருக்கோம், நிறைய ப்ரோக்ராம் நடத்தியிருக்கோம். இன்றைக்கி அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கழுகுகள் இருக்கிற பகுதிக்கு, கூடு வச்சுருக்க பகுதிக்கு, அதை முட்டை எடுத்த பகுதிக்குலாம் போக மாட்டாங்க, டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அதை வனத்துறையும் அந்த மாதிரி நேரங்களில் வந்து அந்த பகுதியில் யாரும் இப்போ அனுமதிப்பது இல்லை. அதுபோல் அது கூடு கட்டக்கூடிய மரங்களான நீர்மத்தி, காட்டு மாங்காய் மரங்கள்லாம் வந்து இன்றைக்கி வனத்துறையும் வந்து அதிகப்படுத்துறதுக்கு பல ஆய்வுகள் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சிறந்த ஒரு நோக்கமாக தான் பார்க்கப்படுது. ஸோ இந்த மாதிரி அழிவின் விளிம்பில் உள்ள கழுகுகளை பாதுகாக்கிறதுக்கு தான் நம்ம ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதியை உலக கழுகுகள் தினமாக நம்ம அனுசரிச்சுட்டு வரோங்க.
ஐயா, இப்போ பொதுவாக பறவைகள் அப்படின்னு சொன்னாலே எல்லா பறவைகளுக்கும் இயல்பாக ஒரே மாதிரியான குணநலன்கள் இருக்கும். ஆனால் கழுகுகள் இந்த பறவைகளோட எந்த அளவில் ஒரு வித்தியாசப்படுது, எந்த முறையில் மற்ற பறவையினங்களோட கழுகுகளை நம்ம வேறுபடுத்தி பார்க்கலாம், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
கழுகுகள் பார்த்தீங்கன்னா முக்கியமாக தன்னுடைய ஒரு அந்த ஒரு முட்டை வைக்கிறதுக்குன்றது அந்த கணிப்பு பண்ணும் இல்லைங்களா. நாங்கள் நிறைய ஆண்டுகள் பார்த்துருக்கோம் ஆய்வுகளில், இந்த ஆண்டு நிறைய காற்றடிக்குன்னு தெரிஞ்சால் கழுகுகள் முட்டை வைக்கிறது அவாய்ட் பண்ணுது. ஏன்னா இந்த கழுகுகள் குஞ்சு பொறிச்சு வர மாதங்களை பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மே மாதங்களாக இருக்கும். அப்போ மரத்தில் இலைகள்லாம் கொட்டிடும். அப்போ விண்டு வெலாசிட்டி காற்று அதிகமாக அடிச்சு சொன்னால் குஞ்சுகள்லாம் பறந்து கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அவ்வளோ அந்த ப்ரிடிக்ஷன் சொல்லுவாங்களே, ஒரு கிளைமேட்டிக் கண்டிஷனை எவ்வளோ ப்ரிடிக் பண்ணக்கூடியனா கழுகுகள் மிக சிறந்த ஒரு உயிரினம் பார்க்கலாம் மற்ற பறவைகளை விட. அது வர ஒன்று தான் இந்த மாதிரி கணிப்பு. அடுத்தது இந்த கழுகுகள் வந்து மற்ற எல்லா கழுகும் தண்ணி தேவைன்னு சொல்லுவோம். அதிக அளவு வந்து மாமிசத்தை உண்டதுனால ப்ரோட்டீன் அதிகமாக சாப்பிட்ற எல்லா உயிரினத்துக்கு வந்து சீக்கிரமாக வந்து பாடி டெம்பரேச்சர் சூடு கூடும். ஏன்னா இவைகள் வேர்வை சேர்ப்பைகள் கிடையாது. சாதாரண இந்த கழுகினங்களுக்கு பறவைகள் இல்லாதது பார்த்தீங்கன்னா உணவு சாப்பிட்ட உடனே தண்ணியை நோக்கி போகும் முதல்ல. அப்போ இதெல்லாம் வந்து ஒரு சிறப்பு பண்புகள், மற்ற பறவைகளுக்கெல்லாம் இல்லாத ஒரு சிறப்பு பண்புகள் இந்த கழுகு இருக்குன்னு சொல்லலாம்.
ஐயா, பொதுவா கழுகுகளினுடைய ஒரு சராசரி வாழ்நாளினுடைய ஆயுட்காலம் அப்படிங்கிறது எந்த அளவுல இருக்குது? அதே போல இந்த சடுகளுடைய வாழ்நாளுடைய அந்த வயது அதிகரிக்க அதிகரிக்க அதனுடைய இறகுகள் வந்து அதனுடைய தோல் பழைய தோல் மேல புது தோல் வந்து வளர்ந்துகிட்டே இருக்கும், பழைய தோலை அது கீழே வந்து விழுந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சில பொதுவான தகவல்கள் கேள்விப்பட்டிருப்போம். அதை பத்தின தகவல்களை கொஞ்சம் பகிர்ந்துக்கோங்க ஐயா.
வாழ்வு காலம் பார்த்தீங்கன்னா அது மாறுபடுங்க. கேப்டில் இருக்கும்போது வாழ்வுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், நம்ம ரொம்ப பொறுப்பாக பார்க்குறோம் அப்படின்னு. வைல்டில் வாழக்கூடிய கழுகுகள் காலமும் மாறும். அதனால் கரெக்டாக வந்து ஒரு 8-12 ஆண்டுகள்னு சொன்னாங்கன்னா இது வந்து மாறுபடும். ஒவ்வொரு கழுகளுடைய வாழ்விடத்தை பொறுத்தையும் அது எந்த மாதிரி சூழலில் வாழுது என்பதும் மாறுபடும். ஸோ அதனால் கரெக்டான வாழ்வு நடத்தை இந்த ஸ்பீசி வந்து இவ்வளோ வருஷம் இருக்கும், இந்த ஸ்பீசி இவ்வளோ வருஷம் இருக்கும்னு சரியாக சொல்ல முடியாது. குறைந்தது 8-12 ஆண்டுகள்னு சொல்கிறாங்க. ஸோ அது மாதிரி அதை நம்ம அதுதான் இதெல்லாம் தான் இன்றைக்கி இருக்கிற விஞ்ஞானத்தில் இருக்கிற கேப்பு. இந்த கேப்லாம் தான் நம்ம ஃபில் பண்ணணும். இப்போ கேள்விகளுக்காக கூட இவ்வளோ கரெக்டாக 8-12 வேறுலாம் சொல்ல முடியல இன்றைக்கி. அந்தளவு மானிட்டு பண்ணி கரெக்டாக பார்த்து சொல்கிறதுலாம் ஆய்வுகள் இன்னும் தேவைப்படுதுங்க. அது போக நீங்கள் சொன்ன மாதிரி இது உடம்புல தோலையே கழிச்சிட்டு வேறு தோல் மாற்றிக்கலாம், இதெல்லாம் வந்து ஒரு மித்து, ஒரு கற்பனை தான். அப்படியே ஒரு உயிரினம் இருக்க முடியாதுங்க. தான் உடம்புல அப்பப்போ வயது முடிந்தால் ரெக்கை கீழே விழும், புதிய ரெக்கை முளைக்கும். இதுதான் நடக்கும்போது தோலையே கழிச்சிட்டு வேறு தோல் மாற்றிதுன்னு சொல்லும்போதெல்லாம் எந்த பறவைக்கும் பொதுவாகவே எந்த பறவையினத்துக்குமே அது இப்படி இல்லை. அது கழுகுக்கும் அது வந்து ஒரு பண்பு கிடையாதுங்க.
ஐயா, பறவைகள் அப்படின்னு சொன்னாலே பொதுவாக எல்லா பறவைகளுக்கும் கூடிய ஒரு பண்பு வலசை போதல் அப்படின்னு சொல்லக்கூடியது. தன்னுடைய ஒரு வருடத்துல குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒரு சில பறவைகள் ஒரு ஊர் தாண்டி, சில பறவைகள் நாடு விட்டு நாடு தாண்டி நிறைய இடங்களுக்கு போறதா நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். வலசை போவதன் அடிப்படையில் கழுகுகள் சுமாரா எவ்வளவு தூரம் கடந்து போகும், அது ஒரு நாடு விட்டு இன்னொரு நாடுக்கும் போகக்கூடிய தன்மை உடையதா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
இப்போ நம்ம இந்தியாவில் கூட 9 வகையான கழுகுகள் பார்த்தீங்கன்னா, இந்த 9 வகையான கழுகுகளும் மைக்ரேஷன் சொல்லுவாங்க வலசை போகுதுன்னு சொல்ல முடியாதுங்க. இப்போ நம்ம தென்னிந்திய கடலில் இருக்கிற கழுகுகள் பார்த்தீங்கன்னா சிந்தலை கழுகு, மஞ்சள் முக்கு கழுகு அஃப்கோர்ஸ் கொஞ்சம் போகும் மைக்ரேஷன்னா, இங்கே இந்த கர்நாடகா போகும், கேரளா போகும், அந்த மாதிரி போகும். சிந்தலை கழுகு, வெண்முது கழுகு, அப்புறம் நீண்டல கழுகுலாம் அஜானி டிஸ்ட்ரிக்ட் போக ஸ்டேட்டுக்கெல்லாம் போகும். ஆனால் நீங்கள் சொல்கிற ரொம்ப ஒரு ரீஜன் டு ரீஜன் போகிறது இல்லை. சில கழுகுகள் இருக்கு, இமாலயாவில் இருக்கக்கூடிய யூரேஷியன் கிரிஃபான், இமாலயன் கிரிஃபான், அப்புறம் சினேரி சொல்ச்சல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் இமாலயாவில் வந்து தென் மாவட்டங்கள் வந்துட்டு போகுது, ஈவன் கன்னியாகுமரிக்கும் வந்து போயிருக்குங்க. ஸோ அதனால் எல்லா கழுகுகளும் வளர்ச்சி போக கழுகுகள் கிடையாது, ஒரு சில ஸ்பீசிஸ் மட்டும்தான் வளர்ச்சி போகக்கூடிய கழுகுகள்.
ஐயா, இன்னைக்கு இந்த கழுகுகளினுடைய வாழ்வாதாரம் அப்படிங்கிறது எந்த அளவில் இருக்குது? பொதுவாக இந்த கழுகுகள் அதிகமான வனப்பகுதிகளை தங்களுடைய வாழ்விடங்களை வந்து நியமிச்சுக்குமா, அல்லது நீர்நிலைகள் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஓடங்களில் தன்னுடைய வாழ்விடங்களை அமைச்சுக்குமாங்க ஐயா?
இல்லை, இன்னைக்கு வந்து இந்த கழுகுனுடைய வாழ்வு நிலை பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக பிரீட் ஆகிட்டு இருக்கு, டெவலப் ஆகிட்டு தான் வந்துட்டுருக்கு. ஏன்னா நம்ம 90 நாங்கள் ஆராய்ச்சி பண்ணலாம், கழுகுகளை வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பார்க்குறதுங்க. 90-95 பார்க்கும்போது இன்றைக்கி வந்து மேக்ஸிமம் போனால் நீங்கள் கழுகை பார்க்காம வர முடியாது, எல்லா நாளும் பார்த்துடலாம். அதனால் வந்து கழுகுகள் இல்லைன்னா கண்டிப்பாக வளர்ந்துட்டு இருக்குன்ற சொல்றதுல மாற்று கருத்து கிடையாதுங்க. அது கண்டிப்பாக கூட்டிகிட்டு இருக்கு, மெதுவாக தான் கூடும். நான் சொன்ன மாதிரி இது வந்து டபுள் ஆகக்கூடிய ஒரு பிரீடர் கிடையாது, ஸ்லோ பிரீடர், மெதுவாக தான் வரும். அதுக்கான நம்முடைய மத்திய மாநில அரசுடைய அந்த சிறப்பான பண்புகள், அதனுடைய திட்டங்கள் கரெக்டாக போயிட்டு இருக்குது. இதுவே தொடர்ந்தும் பட்சத்தில் இந்த கழுகினங்களை இன்னும் நம்ம நிறைய எண்ணிக்கையில் பார்க்க முடியும். ஒன்று, அடுத்து நீங்கள் சொன்ன மாதிரி இது வந்து நீர்நிலை தான் இருக்கணுமா, காடுகள் தான் இருக்கணுமா, இந்த கழுகுகள் பொறுத்து ரெண்டுமே வேணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ புளியை பார்த்தீங்கன்னா மாமிசம் சாப்பிட்ட உடனே தண்ணியை போய் படுக்கும். ஏன்னா புளி வந்து மாமிசம் என்பது ஒரு ப்ரோட்டீன் அதிகமாக சாப்பிட்ற நம்மளே பாருங்க. ஒரு நாள் நீங்கள் பிரியாணி சாப்பிடுங்க நிறைய தண்ணி கொடுப்போம், இதே நீ சாம்பார் சாதம் சாப்பிட்டு தண்ணி வாங்காது. அது மாதிரி உணவு பழக்கம் வந்து ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கும்போது தண்ணி அதிகமாக்கி இருக்கும். இவைகள் பொதுவாக வேறு நிலப்பகுதியில் போய் தன்னுடைய உணவு எடுக்கும், அதுவும் ஓப்பனான நிலப்பகுதி தான் போகும். ரொம்ப அடர்த்தியான காடுகளில் ஏன் இந்த கழுகுகளை பார்க்க முடியாது, அதாவது எவர்கிரீன் ஃபாரஸ்ட்டு, செமி எவர்கிரீன் ஃபாரஸ்ட்லாம் பார்க்க முடியாது. இலையுதிர் காடுகள், மாஸ்டர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் இந்த மாதிரி காடுகள்லாம் பார்க்கலாம். ஏன்னா ரெக்கைகள் அகலமாக இருக்கிறதுனால அது இறங்கினவொடனே நிற்க முடியாது, கொஞ்சம் தூரம் ஓடுவோம். எப்படி நம்ம ஃப்ளைட்டு டக்காக ரன்னிங்கில் இறங்கி ஓடுவோம், தளத்தில் ஓடி வர மாதிரி கொஞ்சம் ஓடி தான் நிற்கணும். அது வரைக்கும் தான் அப்போ தான் அந்த ரெக்கைகளை கூட்ட முடியும். அந்தளவுக்கு வனப்பகுதி கொஞ்சம் கேப்பாகவும் இருக்கணும். அதே மீன் டைமில் தன் கூர்மையான கண்பார் வேலை எங்க தன்னுடைய உணவு இருக்கும் கண்டுபிடிக்கிறதுக்கும் நிலப்பகுதி தேவைப்படுது. நிலப்பகுதி காடுகள் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தன்னுடைய உடலுடைய வெப்பநிலையை சீரநிலைப்படுத்த உடனே தண்ணிக்கு போகணும். அப்படி தண்ணீருக்கு தேவைப்படுது. ஆனால் பார்த்தா தண்ணீர் இருக்கணும், ஒரு நல்ல ஒரு ஃபாரஸ்ட் இருக்கணும், ரெண்டுமே தான் இந்த கழுகு முக்கியமான விஷயம்.
ஐயா, கழுகு அப்படின்னு சொல்றப்ப இந்த பொதுவா நம்ம எல்லாரும் கழுகு பார்வை, கழுகு பார்வையோட பாக்குறாங்க அப்படின்னு சில வார்த்தைகளை சொல்லுவோம். அப்ப கழுகினுடைய பார்வை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சிறப்பு தன்மை வாய்ந்ததா இருக்குது, அதனுடைய பார்க்கும் தூரம், அதுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு பண்புகள், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
கழுகு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் ஹைட்ல இருந்து கூட, 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் ஹைட்ல இருந்து கூட தரையை பார்த்து தன்னை உணவு எங்க இருக்கு கண்டுபிடிக்க முடியுங்க. அதான் அது கழுகு பார்வை. நம்மளுக்கே தெரியாது, அப்படியே வட்டம் விட்டுட்டே இருக்கும், திரும்பி பார்த்தா ஒரு இடத்துல இறங்கும், அங்கே பார்த்தா ஒரு உயிரினர். நாங்களே காட்டில் வனத்துறையில் ஆராய்ச்சி பண்ணுற நாங்களும் சரி, வனத்துறை அதிகாரிகளும் சரி, ஒரு வனப்பகுதியில் ஒரு வன உயிரினம் இறந்துருக்கு அப்படின்னா கழுகு வட்டம் விட்டதை வச்சு தான் நாங்கள் முடிவு பண்ணுவோம். கழுகு வட்டம் விட்டுனு சொன்னால் அந்த இடத்துல கண்டிப்பாக போய் பார்த்தா ஒரு அனிமல் உயிர் இறந்துருக்கும். அது மாதிரி கூர்மையான பறவை தான் நம்ம கழுகு பார்வை சொல்கிறோம். அது தூரம் பார்த்தீங்கன்னா 3-5 கிலோமீட்டர் பறந்தால் கூட அது காட்டுணி தன்மை பொறுத்து, ரொம்ப ஓப்பனான ஃபாரஸ்ட்னா இன்னும் ஹைட்டில் போனாலும் கண்டுபிடிக்க முடியுங்க. அதான் கழுகு பார்வை நம்ம சொல்கிறோம். அது
கழுகினுடைய வேற வேற இது தவிர இருக்கக்கூடிய சிறப்பு குணநலன்கள் எப்படிங்க ஐயா இருக்குது? கழுகுகள் மற்ற பறவை இனங்களோட இணைந்து ஒன்றி வாழக்கூடியதா இல்ல தனித்தே வாழக்கூடியதாங்க ஐயா?
கழுகு இனங்களை வந்து ஒரு கொலோனியல் போர்னு சொன்ன இல்லைங்களா, சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா வெண்முது கழுகு நீண்ட அழகுகளுக்கு கூட ஒன்னாவே இருக்கும், நாங்கள் பார்த்துருக்கோம். அதே போல வந்து செங்கிழத்து கழுகும் கூட இருக்கும், உணவு சாப்பிடும்போது பார்த்தா ஒரு கழுகு இன்னொரு கழுகோட சேர்ந்து சாப்பிடும், அதை நான் பார்த்துருக்கோம். இது வந்து சேர்ந்து வாழக்கூடிய உயிரினம் தான். ஈவன் மைக்ரேஷன் ஆகி வருது பார்த்தீங்களா, யூரேஷியன் கிரிஃபோன் ஹிமாலயத்து வருது, அதுவே தனியாக இருக்காதுங்க. இந்த கூட்டு கழுகு கூட்டத்தில் சேர்ந்து வாழும், இந்த கூட்டு இந்த கழுகுனா தான் தன்னோட ஏற்றுக்கு கழுகாக இருந்தால் போதுங்க, அதுக்காக ரொம்ப விளக்காதுங்க எல்லாத்தையும்.
இப்போ கழுகுகள் அப்படின்னு சொல்கிறப்ப உலக நாடுகளை பல்வேறு விதமான கழுகுகள் இருக்கு, இந்தியாவில் இருக்கக்கூடிய கழுகுகளுக்கு சிறப்பியல்புகள் ஏதாவது இருக்கா? இது மற்ற நாட்டினுடைய கழுகுகளுக்கும் இதுக்கும் ஏதாவது வேறுபாடு அல்லது தொடர்பு அந்த மாதிரி சிறப்பு தன்மைகள் ஏதாவது இருக்காங்க ஐயா?
இல்லை, பொதுவாக வந்து கழுகினங்கம் சொன்னாலே எல்லா நாடுகளை சேர்ந்த கழுகுகளும் மட்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதை நான் அங்கேயும் வந்து ஃப்ரெஷ் ஃப்ளஷ் ஃபீடர் தனியாக இருக்காங்க, ரொம்ப போன எலும்பு மட்டுமே சாப்பிட்ற கழுகுகளும் இருக்காங்க. நீங்கள் நிறைய நம்ம டிஸ்கவரி சேனலில் பார்த்துருப்பீங்க, சில கழுகு எலும்பை கவிட்டு போய் நல்ல உயரமான பகுதி போய் பறந்து அங்கேருந்து கீழே எலும்பை போடும், அங்கேருந்து எலும்பு வந்து விழுந்து ஒரு பாறையில் உடஞ்சி நொறுங்காது, அங்கங்கே கிராக் வந்திருக்கும், அதுக்கப்புறம் அந்த பறவை கீழே வந்து அந்த முழு எலும்பு அப்படியே முழுகிடும். இது வந்து ஒரு நெஃப்ரான் சொல்லக்கூடிய அந்த கழுகினங்களுடைய பழக்கம் தான். நம்மகிட்டயும் இருக்கக்கூடிய மண் முது கழுவும் அப்படி தான் பண்ணுவோம். கடிக்க முடியாத முழுங்க முடியாத எலும்பை கொண்டு போய் ஒரு இடத்துல போட்டு உடைக்கும், உடச்சதுக்கப்புறம் சாப்பிடும். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா கழுகுடைய பண்புகள் வெளிநாட்டில் எல்லா கழுகுகளும் மாதிரி தான் நமக்கு இருக்குது, பெரிய வித்தியாசம் இருக்குதுன்னு சொல்ல முடியலைங்க
ஐயா. இந்த கழுகுகள் இந்த அசைவ உணவுகள், அதாவது ஒன்று இந்த விலங்குகள் பறவைனங்களை சாப்பிட்றதை தவிர இயற்கையாக இருக்கக்கூடிய தாவரங்கள் தானியங்கள் இந்த மாதிரியான உணவு வகைகளை சாப்பிடுமாங்க ஐயா?
இல்லைங்க, இது வந்து கழுகுகள்னாலே மாமிசம் உண்டங்கள் தான் கழுகுகள். ஆனால் இதில் வந்து ஒரு சில இடங்களில் பார்த்துருக்காங்க, ஏதோ ஒரு ஏதோ வெஜிடேஷன் சாப்பிட்ட ஏதோ ஒரு புல்லுகள் இருந்தது அதனுடைய டிராபிக்ஸை பார்த்துருக்காங்க. பட் அதுவும் எப்படின்னா அந்த மாமிசத்தை எடுக்குது இல்லைங்களா கொத்தி, அதுவும் கூட அந்த புல்லு சேர்ந்து போயிருக்கலாம். ஏன்னா காம்படிஷன் அப்படி இருக்கும், ஒரு மாமிசத்தை பார்த்தோன்னே 100 கழுகுகள் இறங்கி சாப்பிடுவோம் பார்த்தா அப்படியே லபுக்கு லபுக்குன்னு முழுக்குங்க, சீக்கிரமாக தன் உணவை எடுத்து சேமித்து வச்சுக்கிறதுக்கு சாப்பிடுவோம். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த அந்த கறியோட ஒட்டிட்டு பக்கத்து இந்த புல்லுகள் எல்லாமே பட்டு போயிருக்கும், அப்படி தான் போயிருக்கும். அதோடைய எச்சத்தில் பார்த்துருக்காங்க. ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு டைஜஸ்டிவ் சிஸ்டம் உள்ள ஒரு தான் கழுகு, எதை போனால் செரிச்சு தள்ளிடும். ஸோ அது மாதிரி நேரத்தில் 1-2 இடத்துல புல்லுகள்லாம் பார்க்க முடிஞ்சதுக்கு.
ஐயா, இந்த கழுகுகள் இரவு நேரங்களையும் தங்களுக்கான இரைகளை தேடுமா அல்லது இரவு நேரங்களில் ஏதாவது அமைதியான மரங்களில் உறைவிடங்களாக அமைதியாக பாதுகாப்பான இடங்களுக்கு போகுமாங்க ஐயா? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
கழுகுகளுக்கு வந்து இரவு பார்வை கிடையாதுங்க, இரவில் தன் உணவை தேடாது. பொழுது போன உடனே தன் இடத்துக்கு ரூஸ்டிங் சைட் சொல்லுவோம், நெஸ்டிங் சைட் சொல்லுவோம். ரூஸ்டிங் சைட்னா ஓய்வு எடுக்கக்கூடிய பகுதி மட்டும்தான், சிலது நெஸ்டிங் சைட்னா இனப்பெருக்க காலத்தில் மட்டும் அந்த இடத்துல உட்காந்து. சில கழுகுகள் ரெண்டுமே ஒரே இடத்துல பயன்படுத்தும், சில கழுகு வந்து நெஸ்டிங் டைமில் மட்டும் ஒரு இடத்துக்கு போகும், ரூஸ்டிங் டைமில் வேறு இடத்துல இருக்கும். நெஸ்டிங் டைமில் கூட்டு டெய்லி வரணும், தான் குட்டியை பார்க்கணும், அதனால் வந்து தன்னுடைய எல்லையை ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே வகுத்துக்கும், சீக்கிரமாக குட்டியை வந்து பார்க்கணும், சாப்பாடு ஓட்டணும்னு. நான் பிரீடிங் சீசன் சொல்லுவாங்க, அதாவது இனப்பெருக்க காலம் இல்லாத நேரங்களை பார்த்தீங்கன்னா எங்கே போகிறாங்களோ அங்கே சோறு கண்டிட சொர்க்கம் மாதிரி, எங்கே உணவு கிடைக்குதோ அங்கங்கே சாப்பிட்டு அங்கங்கே பிரிச்சுங்க, நைட்டு போகிறது ஓட்டிட்டு அடுத்த நாள் காலையில் சாப்பிட்டுட்டு உணவு பக்கம் வருவாங்க. பட் பிரீடிங் சீசனில் வந்து மேக்ஸிமம் வந்துட்டு தன்னுடைய நெட் கூட்டை நோக்கி டெய்லி வந்து வரதுக்கு தூரம் தான் போவாங்க
ஐயா. இன்னைக்கு கழுகுகள் பத்தின ஒரு ஆய்வு இன்னைக்கு நிறைய நீங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கழுகுகள்ல உங்களுடைய ஆய்வின் மூலமா இன்றைய காலகட்டத்துல எப்படிப்பட்ட ஒரு தரவுகள் கிடைச்சிருக்கு, அதனுடைய ஆய்வுகள் அப்படிங்கிறது இன்னும் ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகணுங்கிறப்ப எப்படிப்பட்ட ஒரு தகவல்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க ஐயா?
இப்ப கழுகுகளை பத்தி ஆய்வுகள் சொன்னீங்கன்னா 2011 அப்புறம் தான் நாங்க தொடங்கி இந்த 10 ஆண்டுகளுக்கு பிறகுதான் தென்னிந்திய காடுகள்ல கழுகுகள்னா என்ன, எங்க இருக்கிறது, எங்க இருக்கு கழுகுகள், எவ்வளவு எண்ணிக்கையில் இருக்கு, எப்போ அது வந்து மடகாக்குது, எப்போ கூடு வைக்குது, எத்தனை நாள் நடக்காத்து குஞ்சு பொறிக்கும், நெஸ்லிங் சொல்லக்கூடிய அந்த குஞ்சு பொறிச்சு எப்போ வரும், அது பறந்து ஃப்ரிட்ஜ்லின்னு சொல்லி பறந்து எப்போ போகும், இதை பற்றிய எந்த விதமான தகவலும் இதுக்கு முன்னாடி இல்லாமல் இருந்ததுங்க. எங்கள் ஆய்வுகள் மூலமாக தான் இது முத முதல்ல கொண்டு வந்தோம். இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அவுட்கம்னு சொல்கிறோம் நம்ம ஆய்வுகளில். இருந்தாலும் இன்னும் தேவைப்படுது என்னென்னா, எதிர்காலத்தில் இந்த பாப்புலேஷனை வளர்ந்துட்டே தான் போகுதா, டவுன் ஆகுதா, ஸ்டேபிளாக போகுதுன்னு சொல்லிட்டு நிரந்தரமாக அந்த பாப்புலேஷனை மானிட்டரிங் பண்ணக்கூடிய ஆய்வுகள் தொடர் தேவைப்படுது. இன்னும் கழுகுகளுக்கு உணவு பழக்க வளத்தில் வேறு எதாவது மாற்றங்கள் இருக்கா அப்படின்றத நம்ம ஆய்வுகள் பண்ணணும். இது மாதிரி ஆய்வுகளில் பார்த்தா இன்னும் நிறைய கேப் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாதுங்க. எதிர்கால தலைமுறைக்கு நான் என்னுடைய கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா 2 PhD வந்து என்கிட்ட வந்து முடிச்சிருக்காங்க, கழுகுகளை பற்றி ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. பட் இன்னும் மாணவர்கள் வர தயாரினா நம்ம கழுகுகளை பற்றி ஆய்வுகள் கண்டிப்பாக பண்ண முடியும், அதுக்கான ஸ்கோப் கண்டிப்பாக இருக்குதுன்னு சொல்லுவோம்.
ஐயா, இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த கழுகுகளுக்கு இடையூறுகள் அப்படின்னு சொல்லப்போனால், அல்லது இடையூறு தன் வாழ்றதுக்கு தொந்தரவுகளாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் எதுங்கய்யா? இப்போ உதாரணத்துக்கு இப்போ காலநிலை மாற்றமா, அல்லது மனிதர்கள் இருக்கிறதுனால கழுகுகளுக்கு ஏதாவது பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா, அல்லது தன்னை விட ஒரு வலிமை மிக்க விலங்குகள் அல்லது பறவைகளால் கழுகுகளுக்கு ஏதாவது பாதிப்புகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்காங்க ஐயா?
இல்லை, இன்னைக்கு இப்போ நிலைமைக்கு பார்த்தீங்கன்னா கழுகுகளுக்கான பாதிப்புகள் சொல்ல போனீங்கன்னா நீங்கள் சொல்கிற மக்கள் கிடையாது, காலநிலை மாற்றம் கண்டிப்பாக இருக்குது, கிளைமேட் சேஞ்சோட எஃபெக்ட் இருக்க தான் செய்யுது. திடீர்னு விண்டு வெலாசிட்டியோ இந்த வருஷம் ட்ரவுட் அதிகம் வந்து அது மழை இல்லாமல் போனாலோ கண்டிப்பாக பாதிக்கும். கண்டிப்பாக காலநிலை மாற்றம் வந்து கழுகுகளின் எண்ணிக்கையை அச்சுறுத்தக்கூடிய ஒரு காரணி, அதில் மாற்றுக்கு அடுத்து இல்லை. அதுக்கடுத்தையாக அப்படியே நமக்கு பேசு பொருளாக இருக்கிறது என்னென்னா, இந்த வலி நிவாரணி மருந்துகள் அது ஏற்கனவே அரசாங்கம் வந்து தடை பண்ணியிருக்காங்க, அதை பயன்படுத்தக்கூடாது என்பதை மக்களுக்கு விழிப்புணர்வு தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கணும். இதை முக்கியமாக அடுத்த தலைமுறைக்கு போய் சேரணும், யங்ஸ்டர்ஸ் ஸ்கூல் சென்டர்லேருந்து இளைய தலைமுறைக்கு நிறைய பேருக்கு போகணும், அது ஒன்று தேவைப்படுது. ஸோ கண்டினியூஸ் அவேர்னஸ் ஆல்சோ ஒரு அது ஒரு பகுதியாக போகணும். மக்களின் பங்கேற்பு திட்டம், மக்களையும் வந்து முழுக்க முழுக்க இதில் இன்வால்வ் படுத்தணும். ஏன்னா ஒரு விஞ்ஞானம் கொஞ்ச நாள் இருந்துட்டு போகணும், ஒரு வன அதிகாரி கொஞ்ச நாள் இருந்து அந்த இடத்துட்டு போயிடுவார், ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போவாங்க, எது ஒன்றா போகலாம். ஆனால் மக்கள் அங்கேயே இருக்கிறவங்க அவங்களுக்கு கழுகுகள் பற்றிய போதுமான விழிப்புணர்வு, அவங்க பேசிக்காக ட்ரைபிள்ஸாக இருந்தால் கூட இன்னும் அவங்க அறிவியல்பூர்வமான சந்தையை விழிப்புணர்வு கொடுத்துட்டே இருக்கணும், அதுவும் ஒரு நான் ஸ்டெப் ப்ராசஸாக போகணும். அடுத்தபடியாக சொல்லணும்னா, இங்கே கழுகுகள் கூடு வைக்கக்கூடிய மரங்களை கண்டிப்பாக பாதுகாக்கணும். எங்கெங்கே தண்ணி வந்து ஓடிட்டுருக்கோ ஓடுற தண்ணியை ஓடுற மாதிரியே வைக்கணும், நிற்கிற தண்ணியை நிற்கிற மாதிரி வைக்கணும். தேவையில்லாமல் கழுகுக்காக ஓடுற தண்ணியை நிறுத்தக்கூடாது, நிற்கிற தண்ணியை ஓட வைக்கக்கூடாது. சிஸ்டத்தில் சில மாற்றங்களை பண்ணாமல் சில விஷயங்களை பண்ணாலே எதிர்காலத்தில் கழுகுகளை இன்னும் நம்ம பெரிய எண்ணிக்கையில் பார்க்க முடியுங்க
ஐயா. இது வரைக்கும் இந்த கழுகுகள் தினத்தில் கழுகுகளுடைய பண்பு, அதனுடைய உடலமைப்பு, அதனுடைய வாழ்விடம், அதனுடைய செயல்பாடுகள், உணவு முறை, பராமரிப்பு அப்படிங்கிறது குறித்து மிக ஒரு அரிய தகவல்களை மிக சுருக்கமான கால இடைவெளியாக இருந்தால் கூட விரிவாகவும் விளக்கமாகவும் வழங்கினீங்க. புதுகை பண்புகளை நேயர்கள் சார்பாக உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோங்க ஐயா.
வாய்ப்புக்கு நன்றிங்க.
நேர்களே, இதுவரை கழுகுகளின் வகைகள் மற்றும் அதன் வாழ்க்கை முறைகளை பற்றிய அரிய தகவல்களை வழங்கிய டாக்டர் பா ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு புதுகை பண்பலை சார்பாகவும் மக்கள் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்ச்சி குறித்த உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்க வேண்டிய புலன இலக்க எண்கள் 63800709509 என்ற புலன இலக்க எண்களிலும், புதுகை FM 91.2@gmail.com என்ற மின் அஞ்சல் முகவரியிலும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்கலாம். இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.